إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري الحمد لله நம்முடைய உஸ்தாத் ஷேக் அவர்களுடைய தலைமையின் கீழ் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையிலே நடக்கின்ற இந்த பெண்கள் ஆலிமா மார்க்க கல்லூரியிலே கலந்து கொண்டு உங்களுக்கும் எனக்கும் நல்ல பலனை தரக்கூடிய சில விஷயங்களை சொல்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்தாத் அவர்களுடைய நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப இந்த வகுப்பை நமக்கு அமைத்து தருவானாக. நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய இந்த அமர்விலே நான் உங்களிடத்திலே பேசுவதற்காக பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு பெரிய அறிஞர் அவர்களுடைய ஒரு நூலை தேர்வு செய்திருக்கிறேன். முஹம்மது இப்னு அல் ஹுசைன், சொல்லுங்க பேர் என்ன? அல் ஹுசைன் அல் ஆஜுரி. இவங்க பக்தாதில் பிறந்தவங்க. எப்போ பிறந்தாங்க? ஹிஜ்ரி 280ல். ஹிஜ்ரி 280, ஹிஜ்ரி 280. இப்போ என்ன ஹிஜ்ரி நடக்குது? 1439. சரியா? அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இவங்க? ஹிஜ்ரி 280ல் பிறந்தாங்கன்னா இப்ப 1439னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க? என்ன, சரி, குறைஞ்சது 1200 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? இப்படி 200 ரவுண்ட் பண்ணி கழிச்சிருங்களேன். 1200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு பெரிய சலஃபி அறிஞர், அதாவது இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல ஜம்இய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ்ன்னு சொல்லி, குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வழியில், அதுதான் மார்க்கம்னு சொல்றோம் அல்லவா, எந்த பிதாஅத்துகளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அந்த ஒரு கொள்கையை கொள்கையாக ஏற்று அதை போதித்த ஒரு பெரிய சீர்திருத்த அறிஞர். 280ல் பிறந்த இந்த அறிஞர் 360ல், எத்தனை? 360. அப்போ 80 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது 30 வருஷம் மக்கால அவங்க ஆசிரியர், 30 வருஷம் பக்தாதில் ஆசிரியர் பணி செஞ்சாங்க கல்வி படித்ததுக்கு பிறகு. அப்புறம் 30 வருஷம் மக்கா முக்கர்ரமா ஹரம் ஷெரீஃப் காபத்துல்லால அவங்க ஆசிரியராக இருந்தார்கள். சரியா? ஹிஜ்ரி 360ல் அவங்க ஒஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 360ல், 360 அவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆலிம்கள், மார்க்க கல்வியை படிப்பவர்கள், படித்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்பவர்கள், செய்தவர்கள், இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய ஒழுக்கங்கள் என்ன, இதை பற்றிய ரொம்ப தெளிவாக நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆஜுரி என்ற இந்த அறிஞர் நிறைய கிதாபுகளை எழுதியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய வேதம் என்றால் எதுமா? குர்ஆன். இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு என்ன சிறப்பு, அவர்கள் என்ன ஒழுக்கத்தில் இருக்கணும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிட்டு அடுத்தது மற்ற பொதுவான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிமாக்களுக்கு, அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியைகள் அவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸ், மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. சுருக்கமான வாசகம், உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர், ரொம்ப சிறப்பானவர் மன் யார் என்றால், தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றவர், வஅல்லமஹு அதை பிறருக்கு கற்பிப்பவர். புரியுதா? உங்களில் சிறந்தவர் யாரு? பெரிய வீட்டில் தங்கியிருக்கவர் அல்ல, பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவர் அல்ல. யார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆனை கற்று பிறருக்கு அதை கற்பிப்பவர்கள். இங்க பாருங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி என்று தாபிஈ சஹாபிட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. அறிவிக்கக்கூடிய சஹாபியாரு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. குர்ஆனுக்காகவே தனது வாழ்நாள்களை தியாகம் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனார். சரியா? அவங்க சொல்றாங்க, இவ்வளோ பெரிய ஒரு மனிதராக இருந்தாங்க, பெரிய தாபிஈ அவங்க. அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுப்பது, முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுப்பது, இதை தான் அவங்க வாழ்நாளெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நமக்கு பெரிய பிரபலமான ஒரு வேலை வேணும், நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை வேணும், பெரிய மக்கள்லாம் நம்மளை வந்து பார்க்கணும் என்பதாக பொதுவாக விரும்புவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தாபிஈயாக, பெரிய அறிஞராக இருந்த இந்த தாபிஈ, அவங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள், சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து அதை மனப்பாடம் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க விரும்பி இருந்தா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த அரச பீடத்தில் அவங்க ஒரு மந்திரியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க ஒரு கவர்னரா ஆளுநரா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் வேணாம் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன வேலையை செஞ்சாங்க சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், என்னோட பேசணும். அவங்க என்ன வேலையை செஞ்சாங்க? பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து மனனம் செய்ய வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் கேட்டதுதான் என்னை இப்படி மஸ்ஜிதிலே அமர வைத்து குர்ஆனை போதிக்கக்கூடிய ஆசிரியராக ஆக்கியது. அப்ப உண்மையா ஹதீஸை புரிஞ்சிருந்தாங்க. என்ன ஹதீஸ் இது? உங்களிலே சிறந்தவர் யார்? குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்பிப்பவர். இந்த சிறப்பு உங்களுக்கு வேணுமா வேணாமா? மாஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹுடைய குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றதற்கு பிறகு தானும் அமல் செய்து பிறருக்கு அதை சொல்ல வேண்டும். புரியுதா? இப்ப நீங்க படிக்க வந்திருக்கிறீங்க, அதாவது உங்க அப்பா அம்மான்னு சொல்லுவீங்களா, வாப்பா உம்மான்னு சொல்லுவீங்களா? வாப்பா உம்மா. வாப்பா உம்மா ஸ்கூலுக்கு அனுப்பாம இங்க அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற வலுக்கட்டாயத்தில் வந்தீங்களா அல்லது ஆசையோட வந்தீங்களா? மாஷா அல்லாஹ். அப்ப அந்த ஆசையை மேலும் வளர வைத்துக்கணும், அந்த ஆசையை மேலும் வளர வைத்துக்கணும், அதிகப்படுத்திக் கொள்ளணும். யாராவது கட்டாயத்தில் வந்திருந்தாங்கன்னா இப்பயே தௌபா செஞ்சிடணும், யா அல்லாஹ் நான் உன்னுடைய குர்ஆனை என்னுடைய ஆசையோட கற்க விரும்புறேன். புரியுதா? சரி, அடுத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதிலிருந்து, அந்த மஸ்ஜிதினுடைய திண்ணை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதுக்கு பேர் என்ன சொல்வாங்க, மஸ்ஜித் நபவின்னு சொல்லி. அந்த மஸ்ஜித் நபவிக்கு ஒரு திண்ணை இருந்துச்சு. அங்கே தான் ஏழை சஹாபாக்கள் அப்புறம் வீடு இல்லாதவங்க எல்லாரும் அந்த திண்ணையில் இருந்து கொண்டு குர்ஆன் மனப்பாடம் செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு இருப்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திண்ணைக்கு வர்றாங்க. அந்த திண்ணைக்கு அரபியில் என்ன பேர் சொல்லுவாங்க யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் ஒரு திண்ணை இருந்துச்சுல, அந்த திண்ணைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க? சுஃபா, அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லுவோம்ல, திண்ணை தோழர்கள்னு சொல்லி. அப்போ அந்த திண்ணைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. மாஷா அல்லாஹ், எல்லாரும் குர்ஆன் மனப்பாடம் பண்ணி கொண்டு மனப்பாடம் பண்ணதை ஒப்புவித்து கொண்டு அது சம்பந்தமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் உங்களில் யாராவது காலையில் ஒரு கடை தெருவு சொல்கிறாங்க, புத்ஹா, புத்ஹான் அல்லது அக்கீக், அந்த ரெண்டு மார்க்கெட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் செஞ்சு நல்ல கொழுத்த ரெண்டு ஒட்டகங்களை அவர் லாபமாக பெற்று வாங்கி வருகிறார், இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறாங்க. புரியுதா? அந்த காலத்தில் பெரிய செல்வமாக எது பார்க்கப்பட்டு வந்துச்சு? ஒட்டகம். புரியுதா? இப்போ ஒரு ஒட்டகம் குறைஞ்சது நம்ம ஊர் காசுக்கு இப்போதைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா வரும், குறைஞ்சது ஒரு ஒட்டகம். இப்போ காலையில் போய் வியாபாரம் செஞ்சு 4 லட்சம் ரூபா லாபம் கிடைக்குதுன்னா 2 ஒட்டகம்னா 4 லட்சம் ரூபா ஆச்சுல, யாருக்குமா பிடிக்காது இது? ஒரு நாளையில் ஒரு காலையில் வியாபாரம் பண்ணுறதுலையே 4 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னா யாராவது வேணான்னு சொல்லுவோமா? சொல்லுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை விட சிறந்தது எது தெரியுமா? காலையில் மஸ்ஜிதுக்கு நீங்கள் போய் குர்ஆனை கற்றுக்கொண்டு அதில் 2 ஆயத்துகளை கற்பது 2 ஒட்டகங்களை விட சிறந்தது, 3 ஆயத்துகளை கற்பது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது, 4 ஆயத்துகளை கற்பது 4 ஒட்டகங்களை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள்? நீங்கள் உலகத்தின் மேலே ஆசைப்படுவதை விட, உலகத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட, நீங்கள் அல்லாஹுடைய குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஏன்? இப்போ உலகத்தில் ஒருத்தர் காசு சம்பாதிக்கிறார்மா, நிறைய காசு சம்பாதிச்சிட்டார், காசு சம்பாதிச்சு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வார் அவர்? நிறைய காசு சம்பாதிச்சு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருப்பார் அவர் சொல்லுங்க? சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாள் இருப்பார்? சரி, நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இருப்போமா? சரி, 100 வருஷம் கழிச்சு அவர் மூத்தா போகிறாருமா? அப்படி போகும் பொழுது சம்பாதிச்ச காசில் எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லுங்க? யாராவது மூத்தா போனவங்கள பார்த்துருக்கீங்களா? மையத்தை பார்த்துருக்கீங்களா? மையத்தை பார்த்தது இல்லை, இந்த ஊரில் யாருமே மையத்தானது மூத்தானது இல்லையா? மையத்தை பார்த்ததே இல்லையா? ஆ, பார்க்கணும், வீட்டில் பக்கத்து வீட்டில் மூத்தானாங்கன்னா போய் பார்க்கணும். சரி, மூத்தா போகிறாங்களே, அவங்க ஏதாவது பெட்டிலாம் கொண்டு போயிருக்காங்களா? நீங்கள் ஊருக்கு போனால் என்ன கொண்டு போவீங்க? யாராவது வெளியூர் போயிருக்கிறீங்களா? வெளியூர் போயிருக்கீங்களா இல்லையா சுற்றி பார்க்க, அல்லது உங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? போகும்போது என்ன கொண்டு போவீங்க? ஒரு பெட்டி கொண்டு போவீங்களா? அந்த பெட்டியில் ட்ரெஸ்ஸு எல்லாம் வைப்பீங்க, அப்புறம் இன்னொரு பெட்டியில் புளிசோறு, பீஃப் ஃப்ரையு, மட்டன் ஃப்ரையு, சுக்கா, உருளைக்கிழங்கு பொரியல், தக்காளி சட்னி, அப்புறம் முட்டை எல்லாம் கொண்டு போவீங்கள்ல? சரி, அப்புறம் உங்களோட உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு மணி பர்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஹேண்ட்பேக்னு. அதில் என்ன வச்சுருப்பாங்க? அதில் என்ன வச்சுருப்பாங்க? என்ன இது? துட்டு, காசு. அப்போ நீங்கள் போய் அங்கே கேட்பீங்க, வாப்பா எனக்கு சிப்ஸ் வாங்கி கொடு, வாப்பா எனக்கு அந்த விளையாட்டு சாமான் வாங்கி கொடுன்னு கேட்பீங்கல்ல? அது வாங்கி தரதுக்கு என்ன வேணும்? காசு வேணும்ல, கடைக்காரர் சும்மாவா கொடுப்பாரு? அப்போ இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த உலகத்திலிருந்து நம்ம மறு உலகத்துக்கு போகிறோம் பயணம் செஞ்சு, ஆனால் எப்படி போகிறோம்? கையில் ஒன்றும் இல்லை, நோ பேக்கிங், நோ சூட்கேஸ், நோ எனி டிஃபன் கேரியர், இருக்கா, நோ எனி வாட்டர் பாட்டில், ஒன்றும் கிடையாது. அப்போ என்னத்தை எடுத்துகிட்டு போக முடியும் இந்த உலகத்தில் சேர்த்ததில்? எதையும் கொண்டு போக முடியுமா? எதையும் கொண்டு போக முடியாது. இன்னும் எந்த அளவுக்குனா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கூட கழட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க, துணியில் சுருட்டிடுவாங்க, அவ்வளோதான். தைக்கப்படாத துணியில் சுருட்டி ஒரு பெட்டியில் வச்சு கொண்டு போய் கபர், கபர் பார்த்துருக்கிறீங்களா, மன்னரை புதைக்குடி, அந்த கபரில் வச்சு நம்ம திரும்பி எந்திரிச்சு வராமல் மண்ணை போட்டு மூடிடுவாங்க இல்லையா, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன கொண்டு போக முடியும் இந்த துன்யாவில்? இப்போ நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளையல், நகை, மூக்குத்தி, மோதிரம், கொலுசு, இன்னும் அப்படியே நிறைய வாங்கி 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 வச்சுப்பாங்க, வச்சுக்கிறாங்களா இல்லையா? ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு அது ஆசை இருக்கக்கூடாது, சரியா? முஸ்லீமான பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கணும்? இருக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுக்கறத அல்லாஹ்வுடைய பாதையில் இங்கே கொடுத்துட்டு மறுமையில் போய் வாங்கிக்கொள்ளணும் சொல்லி. அப்போ நபி என்ன சொல்ல வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யாவை நீங்கள் சேகரிப்பதின் மீதுள்ள ஆசையை விட, சொல்லுங்க, உள்ள ஆசையை விட குர்ஆனை கற்றுக்கொள்வதில் உங்களது ஆசை இருக்க வேண்டும். ஏன்? ஏன் இந்த துன்யாவை நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்க? நம்ம மௌத்தா போனால் நம்மளோட கபரில் இருக்கக்கூடியது குர்ஆன், நம்மோட மஹ்ஷரில் எழுப்பப்படக்கூடியது குர்ஆன், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியது குர்ஆன். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவுடைய செல்வத்தின் மீது நீங்கள் ஆசைப்படுவதை விட குர்ஆனின் மீது ஆசைப்படுங்கள். இரண்டு ஒட்டகங்களை நீங்கள் அடைய ஆசைப்படுவதை விட இரண்டு ஆயத்துகளை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுங்கள். மூன்று ஒட்டகங்களை வாங்குவதற்கு ஆசைப்படுவதை விட மூன்று ஆயத்துகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். நான்கு ஒட்டகங்களை வாங்குவதை விட நான்கு ஆயத்துகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். அப்புறம் பாருங்க, நீங்க ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறீங்கல்ல, மதரசால ஒன்னா குர்ஆன் ஓதுறீங்கல்ல, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி சிறப்பு சொல்லியிருக்கிறான். அந்த ஹதீஸை இமாம் இங்கே பதிவு செய்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மா தஜாலஸ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லா யத்லூன கிதாபல்லாஹி வ யதாரசூனஹு பைனஹும் இல்லா ஹஃபத் பிஹிமுல் மலாயிகா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு வ மன் அபுதா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரிஃ பிஹி நஸபுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் நீங்கள் அமர்ந்து குர்ஆன் ஓதுவது. இப்போ நீங்கள் உட்கார்ந்து ஓதுறீங்களா குர்ஆன், இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒன்றிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதி அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்களை படிப்பது. அப்போ நீங்கள் ரெண்டுமே செய்யணும். குர்ஆனுடைய அரபிய மனப்பாடம் பண்ணுறதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. குர்ஆனை வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் செஞ்சதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சா? இல்லை. என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய மொழியை படித்து அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தையும் நான் கற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்துல நீங்க இருக்கணும். புரிஞ்சுச்சா? வெறும் ஹாஃபிஸ் ஆகணுங்கிற அந்த பேருக்காக வேண்டி கற்றுக்கொள்ளக்கூடாது. எண்ணம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக. புரியுதா? பின்னாடி இன்ஷால்லாஹ் நான் சொல்லுவேன். அப்போ குர்ஆனை யார் மனப்பாடம் செய்து அதை ஓதி அதை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்களோ மலக்குகள் அவர்களை சூழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்திருக்கும். அவர்களை பற்றி பெருமையாக அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பேசுவார். அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தஆலா மலக்குகளை கூப்பிடுவான், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு அல்லாஹ் உட்கார வச்சு, இந்த பாருங்க அப்துல் ரஹ்மானுடைய மக ஆத்திஃபா உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்க பாருங்கம்மா. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி, உங்க பேர் என்னம்மா, அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகள்கிட்ட, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க,
ஷிஹாபுதீன் மகள் பாருங்க, சாஜினா குரான் ஓதுறாங்க. அம்மா எவ்வளவு பிரியம் பார்த்தீங்களா அல்லாவுக்கு. நம்மளை படைச்ச ரப்பு மலக்குகள்கிட்ட நம்மை பற்றி உயர்வாக பேசுகிறான். நம்மை படைத்த ரப்பு ரஹ்மான் யாரிடத்துல, மலக்குகள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, எவ்வளவு கண்ணியமானவங்க தெரியுமா, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன். அப்ப அல்லாஹு தாலா உங்க பேரை சொல்லி மலக்குகள்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி என்னுடைய இன்ன அடியாருடைய இன்ன மகனார் இன்ன மகள் குரான் ஓதுறாங்க, என்னுடைய வேதத்தை படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா? இதை சொல்லியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க, யாரிடத்தில் அமல் இல்லையோ, அமலில் ஒருவர் பின்தங்கிவிட்டால் அவர் தன்னுடைய பரம்பரையால் முன்னால் சென்று விட முடியாது. அப்படின்னா என்ன? இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமல் தான் அல்லாவிடத்தில் பேசும். காசு பணம் பரம்பரை, நான் எம்எல்ஏமாக, நான் வந்து எம்பிமாக, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மகன்னு சொல்லி அல்லாவிடத்தில் கிட்டக்க போயிட முடியுமா? முடியாது. உங்களுடைய அமல் எப்படி இருக்குதோ அந்த அமலை வைத்து தான் அல்லாஹு தாலா உங்களை தனக்கு நெருக்கமாக ஆக்குவான். அமல் இல்லை என்றால் அல்லாஹுவை நெருங்க முடியாது. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு இந்த துன்யாவுடைய வஸ்துக்கள் எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு என்ன தேவை? உங்களுடைய இல்மும் உங்களுடைய அமலும் தான். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு என்னமா தேவை சொல்லுங்க? இல்மும் அமலும் தான் தேவை. அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை கற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நஞ்ச சிறப்பு கிடையாது. எப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனை கற்றவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வுக்கு என்று இந்த பூமியில சொந்தக்காரர்கள், விசேஷமான அடியார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவங்க யாருமா? யாரு? குர்ஆனை மனப்பாடம் செய்து அந்த குர்ஆனை ஓதி கொண்டிருப்பவர்கள், அந்த குர்ஆன் படி செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள். இப்ப இவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்கென்று உரியவர்கள், ஹாஸத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள் என்று சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் எல்லாம், அப்ப சொர்க்கத்துக்கு போனா எல்லாருக்குமே அல்லாஹு தஆலா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். எப்படி செஞ்சு வச்சிருப்பான்? ரிசர்வ். சாஜினாவுக்கா அந்த 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 பில்டிங்கு, ஆத்திஃபாவுக்கா அது, இப்படி ஒரு ஒருத்தங்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள்லாம் குர்ஆன் மனப்பாடம் பண்ணி, குர்ஆன் மனப்பாடம் செய்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து போயிட்டா அல்லாஹு தஆலா அப்படி மனப்பாடம் செஞ்சு வர்றவங்கள்ட்ட சொல்லுவான், இந்த பாருங்க சொர்க்கத்துக்குள்ளார வாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதுங்க. நீங்கள் குர்ஆன் ஓத ஓத டாப்பில் போய்கிட்டே இருப்பீங்க. இந்த வானத்தில் பார்த்துருக்கீங்களா, ஆகாயத்தில் இந்த பருந்து இருக்கு பாருங்க, எப்படி பறக்குது, மற்ற பறவைகளை விட எவ்வளவு உயரமாக பறக்குது, பறந்து போய்கிட்டே இருக்கு. அல்லாஹு தஆலா அந்த மாதிரி குர்ஆன் மனப்பாடம் செஞ்சவங்கள்ட்ட சொல்லுவான், நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, ஓதிக்கிட்டு உயர போய்கிட்டே இருங்க. குர்ஆன் ஓத ஓத அந்த குர்ஆன் அவங்கள, இப்போ நீங்கள் லிஃப்டில் போயிருக்கிறீங்களா, லிஃப்ட் பார்த்துருக்கீங்களா, பார்த்ததில்ல எக்ஸலேட்டர் பார்த்துருக்கீங்களா, அப்படி ஏறி நின்னவுடனே என்ன செய்யுது அந்த எக்ஸலேட்டர் உங்களை அப்படியே மேலே சுற்றிக்கிட்டே கொண்டு போதா? லிஃப்டில் போய் நின்ன உடனே பட்டன் அழுத்தினவுடனே லிஃப்ட் என்ன செய்யுது? அப்படி லிஃப்டில் ஏறி பட்டன் அழுத்தினவுடனே உங்களை தூக்கிட்டு லிஃப்ட் மேலே போதா இல்லையா? நீங்கள் குர்ஆனை சொர்க்கத்தில் போய் ஓத ஆரம்பித்தோடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னா மேலே போயிடுவீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மேலே போயிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மேலே போயிடுவீங்க. அர்ரஹ்மானிர் ரஹீம் மேலே போயிடுவீங்க. இந்த மாதிரி குர்ஆனை ஓத 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 மேலே போய்கிட்டே இருப்பீங்க, போய்கிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் முழு குரானையும் ஓதி முடிச்சிருவீங்க, நீங்க மேல போயிடுவீங்க. அதுக்கு மேல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க குரான் மனப்பாடம் செய்தவர்களை தவிர. அல்லாஹ் சொல்வான், இங்கேதான் உன்னுடைய வீடு இருக்கு, இங்கேதான் உன்னுடைய பங்களா இருக்கு, இங்கேதான் உன்னுடைய கார்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. குரான் மனப்பாடம் பண்ணுவங்க டாப், ஆன் டாப் கடைசியில் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? புரியல நான் சொன்னது உங்களுக்கு. குரான் மனப்பாடம் செய்தவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகாலு லிஸாஹிபில் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள். குர்ஆனை உடையவர்கள்னா யாரு? மனப்பாடம் செஞ்சு அதை ஓதிக்கிட்டே இருக்கிறவங்க, அதை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறவங்க தான் குர்ஆன் உடையவர்கள், சாஹிபுல் குர்ஆன். இப்ப கடைக்காரன்னு சொல்றீங்க, ஒருத்தரை கடைக்காரர், கடைக்காரர்னு சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கடையை தினைக்கும் காலையில திறப்பாரு, அந்த கடையில வேலை செய்வாரு, மக்களுக்கு சாமான் கொடுப்பாரு, அவர் தானே கடைக்காரர். அதே போலதான் குர்ஆனுடையவர், குர்ஆனின் சொந்தக்காரர்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெகுலரா அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு படித்து கொண்டு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகாலு லிஸாஹிபில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொண்டு ஓதக்கூடியவருக்கு, குர்ஆனின் சொந்தக்காரருக்கு, குர்ஆனை உடையவருக்கு சொல்லப்படும் மறுமை நாளிலே, இக்ரா, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருங்க. வர்க்கா, நீ ஓதிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிருங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டே ஏறிக்கொண்டே செல்லுங்கள். ஃபித் தரஜாத், சொர்க்கத்தினுடைய படிகளிலே. வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, குர்ஆனை நீங்க துன்யால அழகா ஓதுன மாதிரி இங்கேயும் அழகா ஓதுங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இந்த வாசகத்துல நம்ம என்ன விளங்குறோம்? குர்ஆனை அவசர அவசரமா ஓதக்கூடாது. சில பேரை பார்த்துருப்பீங்க, அலம்துல்லாஹி, சில பள்ளிவாசல பார்த்துருக்கீங்க, யாரு நிறுத்தி நிதானமா தஜ்வீதோட ஓதணும். குர்ஆன் எப்படி ஓதணும்? உச்சரிப்போட ஓதணும். நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுக்கும் போதும், பாட மனப்பாடமாக கேட்கும் போதும் தஜ்வீதோடையும் ராகத்தோடையும் தான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? தஜ்வீத் வித், அதுக்குள்ள தகன்னி ராகம். அவசரம் அவசரமாக தஜ்வீத் இல்லாமல் எந்த பிள்ளைகளிடத்திலையும் பாடம் கேட்கக்கூடாது. ராகமாக பாடம் சொல்லாட்டியும் பாடம் கேட்கக்கூடாது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்லம் யத்தகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா, யார் குர்ஆனை ராகமாக ஓதவில்லையோ, குரல் அழகா இருக்கு அழகா இல்ல அது ரெண்டாவது விஷயம், புரியுதா இல்லையா? எப்படி ஓதணும் குர்ஆனை? ராகமா ஓதணும், புரியுதா? நம்முடைய மக்கால இருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம் எப்படி ஓதுறாங்க? அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா نِصْفَهُ أَوْ انْقُصْ مِنْهُ قَلِيلًا أَوْ زِدْ عَلَيْهِ وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا. الله எப்படி சொல்ற நபிய பார்த்து, வரத்தில் குர்ஆன தர்தீலா, இன்ன சனல்கி அலைக கவுலன் தகீலா, இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷது வத்அ أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا. எல்லாம் தஜ்வீத் கரெக்டா பிராக்டிஸ் கொடுத்துதான் மனப்பாடம் பண்ண வைக்கணும். தஜ்வீத் பிராக்டிஸ் இல்லாம எந்த மாணவிகளையும் குர்ஆன் மனப்பாடம் செய்ய வைக்க கூடாது. ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு முதல்ல தஜ்வீதோட மூன்று தடவை ஓதி காட்டணும். எதை ஓதி காட்டினாலும் சரி, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம். முதல்ல மக்ரஜ் சரி பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும்? எழுத்துக்கள் எங்கெங்கிருந்து உருவாகுது அந்த உச்சரிப்பை பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஐன் ஗ைன், காஃப், காஃப், சாத், வாத், தா, லா, இந்த மாதிரியான எழுத்துக்களை எல்லாம் கரெக்டா அவங்களுக்கு புரிய வச்சு மஹ்ரஜ் நல்ல மஹ்ரஜ் சுத்தமாகாத வரைக்கும் அவங்களுக்கு குரான் மனப்பாடத்தை ஆரம்பிக்க கூடாது. பின்னாடி சரியாயிப்பாங்க, பின்னாடி சரியாயிப்பாங்கல்லாம் அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஐந்தில் வளையாதது, ஐம்பதில் வளையாது, முதல் கோணல் அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன சில இது உல்டாவாக சொல்லியிருப்பாங்க, சில இது கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த கரெக்டாக சொன்னதில் இது ஒன்று. ஆரம்பத்துலேயே நீங்கள் தர்த்தி பண்ணலைன்னா பின்னாடி போய் தர்த்தீப் ஆகாது. முதல்ல உச்சரிப்புகளை கரெக்ட் செய்யணும். அதுக்கு பிறகு முதல்ல ஏதாவது ஒரு சூறாவை, நான் இடையில இடையில உங்களுக்கு சில விஷயங்களை சேர்த்து சொல்லிக்கிறேன், புரியுதா, கவனிச்சுக்கணும். குரான்ல இருந்து ஒரு சூறாவை தேர்ந்தெடுங்க, சூரா யாசின் அல்லது சூரா வாக்கியா அல்லது சூரா அர் ரஹ்மான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூறாவை முதல்ல எடுத்து அதையே எல்லா பிள்ளைங்களுக்கும், புரியுதா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சூறா கிடையாது, அந்த ஒரு சூறாவை பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வயசு பாருங்க. சட்டம் சொன்னா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களா இருந்தா சட்டத்தை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணுவீங்க. சட்டம் சொன்னா இப்ப பிள்ளைங்களுக்கு புரியாது, சின்ன வயசு பிள்ளைங்க பெஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா முன்னாடி செப்பல, அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு சட்டத்தை சொல்லாமலேயே பிராக்டிஸ்ல சட்டத்தை கொண்டு வந்துருங்க. எப்படி சட்டத்தை எடுத்து எடுப்புல அவங்களுக்கு குன்னா, இஹ்வா, இதுகாமு, இதுஹாரு, இக்லாபு, ஷத்து, மத்துன்னு சொல்லி சட்டத்தை சொன்னீங்கன்னா அவங்க நைஸா பெட்டியை கட்டு ஓடிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வாப்பாட்ட போய், வாப்பா என்ன வாப்பா இந்த ஆலிம்சா, இந்த ஆலிமா என்னென்னமோ சொல்றாங்க வாப்பா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வாப்பா, நான் திரும்ப ஸ்கூலுக்கே போறேன் வாப்பான்னு சொல்லிடும். புரியுதா இல்லையா? அதனால சட்டத்தை அவங்களுக்கு நேரடியா சொல்லாம பிராக்டிஸ்ல, புரியுதா, எப்படி அந்த ராகத்தையும் இழுக்க வேண்டிய இடத்த, நிறுத்த வேண்டிய இடத்த பிராக்டிஸ்லேயே மனப்பாடம் செஞ்சு கொடுக்கணும். மூணு மூணு ஆயத்தா அவங்களுக்கு முதல்ல மனப்பாடம் செஞ்சு அதை அப்படியே நீங்க ஓதுற மாதிரி அவங்கள ஓத வைக்கணும். புரியுதா இல்லையா? புரியல? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, வன்னாசியாதி கர்கா, அந்த பிள்ளைய ஓத சொல்லணும். அது என்ன செய்யும்? வன்னாசியாதி கர்காங்க இல்ல, வன் எங்க இழுக்கணுமோ அங்க மூக்குல இழுத்து காடுங்க. வன்னாசியாதி கர்கா, இதே போல மூணு மூணு ஆயத்தா அந்த சூறாவை பிள்ளைக்கு அத்தனை சட்டங்களையும் பேணி ஓதுற மாதிரி பிராக்டிஸ் ஒரு சூறாவுக்கு கொடுத்துருங்க. அடுத்த சூறாவை நீங்க ஓதி காட்டும் பொழுது அது அப்படியே மைண்ட் செட்ல வந்துடும். என்ன வந்துடும்? ஓகே, நூன் முஷத்தது உன்னா செய்யணும், மீம் முஷத்தத் உன்னா செய்யணும், இஃபா, இதுஹார், இதுகாம், அப்படியே சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். புரியுதா இல்லையா? இப்ப குழந்தை பிள்ளைங்க பிறந்து ரெண்டு வயசுல தமிழ் மொழி பேசுதுங்களா இல்லையாம்மா? தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க என்ன பேசுதுங்க? தெலுங்கு பேசுதுங்க, சரியா? ஆந்திராவில் உள்ள பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்க, அப்படிதானே? பாருங்க, இது கவனிக்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாரு, திரும்பி பார்க்குது பாருங்க வேகமா. தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளை என்னமா பேசுவாங்க? தமிழ் தானே பேசுவாங்க. அப்ப தமிழ்நாட்டில் ரெண்டு வயசு குழந்தை அம்மாட்ட பேசும்போது ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்து தமிழ் பேசுதா, தமிழ் படிக்காமலேயே அம்மாட்ட தமிழ்ல பேசுதா? எப்படி பேசுது தமிழ் லாங்குவேஜ், எப்படிமா பேசிச்சது? சரி, அதெல்லாம் விடுங்க. அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தை இருக்கலாமா? அமெரிக்கா தெரியுமா? லண்டன் தெரியுமா? அங்க பேசுற குழந்தை என்ன மொழிமா பேசுது? என்ன பேசுது அது? என்னமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போலையுமா? எப்படிமா இங்கிலீஷ் பேசுது? நம்ம ஊரில் இங்கிலீஷ் எப்போ பேசுவாங்க? காலேஜெலாம் போய் படித்தா தானே இங்கிலீஷ் பேசுவாங்க. அது காலேஜுக்கு போகாமலேயே ரெண்டு வயசுல இங்கிலீஷ் பேசுதுமா? ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்குது இல்லையா? பேசுதா இல்லையா? எப்படி பேசுது? சரி ஏமா, அமெரிக்காவில் உள்ள குழந்தை என்னம்மா பேசு? ரெண்டு வயசு குழந்தை பாடுறா, ரெண்டு வயசு குழந்தை இங்கிலீஷ் பேசுது பாடுறா, எனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுரா, எனக்கு சொல்லித்தர இங்கிலீஷ் மேடமே இங்கிலீஷ் பேச தெரியாது. பாரு, 2 வயசு குழந்தை இங்கிலீஷ் பேசுறது எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படியா சொல்லுவீங்க? ஏன், அது தாய்மொழி, அம்மா பேசுறத கேட்டு பேசுது, அது தாய்மொழி, அம்மா பேசுறத கேட்டு அப்படியே பேச வேண்டியதுதான். அதுக்கு வேற எங்கேயுமே படிச்சுட்டு வரணுமா? அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகளுக்கு சட்டத்தை நம்ம பிராக்டிஸா கத்துக் கொடுத்துடணும். புரியுதுங்களா? ஒரு சூறாவை நீங்க தஜ்வீதோட கரெக்டா மனப்பாடம் பண்ண வச்சுட்டீங்கன்னா, அடுத்த அடுத்த சூறாக்களை அதே தர்த்தீப்ல அதே அமைப்புல மனப்பாடம் பண்ண வைக்கிறது உங்களுக்கு ஈஸி. அதுக்கப்புறமா ஒரு 10 ஜுசு அதுங்க மனப்பாடம் பண்ணி முடிச்ச உடனே அதுங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துடும். அதுக்கப்புறமா தஜ்வீது சட்டத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். புரிஞ்சா இல்லையா? யாருக்கு? இது சின்ன பிள்ளைங்களுக்கு. கொஞ்சம் பெரிய 8ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைங்களா இருந்தா தஜ்வீதோட சேர்த்து அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கலாம், புரிய வைக்கலாம். அது ஒன்றும் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இருக்காது. சரி, அப்போ குரான் ஓதும்போது எப்படி ஓதணும்? தர்த்தீலா ஓதணும். எப்படி ஓதணும்? தர்த்தீல், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. தர்த்தீல்னா என்ன? தஜ்வீதோடையும் ராகத்தோடையும் ஓதுறதுக்கு பேர் தான் என்ன? தர்த்தீல். புரியுதா? தர்த்தீல்னா என்ன? திரும்ப சொல்லுங்க. தஜ்வீதோடையும் தகன்னி, அரபியில வந்து ராகத்துக்கு என்ன சொல்வாங்க? தகன்னி, தகன்னி, தஜ்வீத் தகன்னி. உச்சரிப்போடையும் ராகத்தோடையும் ஓதுறதுக்கு பேர் தான் தர்த்தீல்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? குர்ஆனை அப்படித்தான் ஓதணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து அந்த குர்ஆனை எப்போதும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார்களோ அவர்களை மறுமையில அல்லாஹு தஆலா அழைத்து வரும்போது சொர்க்கத்துக்குள்ளார அனுப்பி சொல்லுவான், நீங்க ஓதிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எங்க வரைக்கும் போயிடுங்க? நீங்க குர்ஆனை கடைசியா எங்க ஓதி நிப்பாட்டுவீங்களோ அங்கதான் உங்களுக்குள்ள வீடு இருக்குன்னு சொல்லுவான். புரியுதா? அப்ப இது சம்பந்தமா உம்மு தர்தா, அதாவது அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல கேட்கிறாங்க, அதாவது சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போனார்னா குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டு, சொல்லுங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டு சொர்க்கத்துக்கு போனா, குர்ஆனை மனப்பாடம் செய்யாமல் சொர்க்கத்துக்கு வந்தவர் இருக்கார்ல, அவங்களுக்கு இவருக்கு இடையில என்ன சிறப்பு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குர்ஆன்ல எத்தனை வசனம் இருக்கிறதோ, குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் இருக்கின்றனவோ அந்த அளவு சொர்க்கத்தில் அந்தஸ்து இருக்கு. குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் இருக்குதோ, 6600 6664 அந்த வசனங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்ன இருக்கு? சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் கிரேட் இருக்கு. அப்ப குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்யாம சொர்க்கத்துக்குள்ளார போனவரு அவர் கீழே இருப்பாரு, குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து அதை மனதிலே நிறுத்தியவராக இறந்து போனவர் அவரு இவரை விட 6600 தரஜா உயர்வாக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். ஒரு தரஜா ஒருத்தரை விட உயர்வா இருக்கிறது எவ்வளவு பெருசு சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்தவர் எவ்வளவு உயர்வாக இருப்பாரா? 6600 தரஜாக்கள் உயர்வாக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், கற்று அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நீங்கள் ஓதுவதற்கு உங்களுக்கு நன்மை உண்டு, இதை நீங்கள் ஓதுவதற்கு உங்களுக்கு நன்மை உண்டு. எவ்வளோ நன்மை கிடைக்கும் சிலர் சொல்றாங்க, இந்த பாருங்க, ஒரு ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை. அலிஃப்லாம் மீம் என்பது, சொல்லுங்க, அலிஃப்லாம் மீம் என்பது மொத்தமா 10 நன்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொல்றேன். விருந்து சாப்பிட ஆசை இருக்கா இல்லையா? என்ன ஆசை இருக்கு? இப்போ மஷாலா விருந்து சாப்பிட்ற மாதிரி லேசான வேலை எதுவுமே கிடையாது. என்னம்மா, விருந்து சமைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், சாப்பிட்றவங்க முன்னாடி போனோம்னா வகை வகையா, அப்பா லட்டு என்ன, பூந்தி என்ன, பிரியாணி என்ன, நெய் சோறு என்ன, புலாவ் என்ன, தாழ்த்தால அப்பா மாஷா அல்லா அப்படின்னு இல்லையா, விருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, அது சாப்பிடாம இருக்க முடியுமா? என்ன மாமா வீடு, மச்சா வீடு, அத்தா வீடு, சித்தா வீடுன்னு இப்படி ஏதாச்சும் ஒரு பொழுதன்னைக்கு விருந்து தானே நடந்துகிட்டு இருக்கு. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய விருந்துங்கிறாங்க. குர்ஆன் என்ன, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. விருந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா போவீங்க, அன்னைக்கு தான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுப்பீங்க இல்லையா, நல்ல அதுவும் பெண்கள்லாம் சொல்லவா வேணும், மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு, என்ன வெள்ளை பெயிண்ட் அடிச்சுப்பாங்க, என்ன என்னென்னமோ பூசிப்பாங்க இல்லையா, மாடி அதுக்குன்னே விருந்து சாப்பிட கூப்பிட்டுட்டாலே போதும், சாப்பிட்றது அரை மணி நேரம் தான், ஆனால் சாப்பிட போகிறதுக்கு ரெடியாகிறதுக்கு 2 மணி நேரம். என்ன நிறைய பெயிண்ட் அடிக்கணும், பட்டி பார்க்கணும், இந்த வீட்டுக்கெலாம் பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, பட்டிலாம் பார்த்து அந்த மாதிரிலாம் பெயிண்ட்டு கீண்ட அடித்து மேக்கப்லாம் போட்டு கலர்லாம் பூசி அப்படியே என்னமோ தெரிலங்க, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாலும் தெரில. என்னங்க சுண்ணாம்புலாம் அடிச்சுப்பாங்க பார்த்தீங்களா, சுண்ணாம்பு சுண்ணாம்பு தெரியாது, இந்த செவர் இருக்க இது இப்போ எப்படி இருக்கு, சுண்ணாம்பு அடித்ததுனால வெள்ளையா இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சிவப்பா கருப்பாக இருந்திருக்கும், கருங்கல்லாக இருந்தால் கருப்பு, சிவப்பு இருந்தால் சிவப்பு, இப்போ மேலே வெள்ளை அடிச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை வெள்ளையாக்கியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் சில பேர் கருப்பாக இருந்தால் அவங்களுக்கு கவலையாக போயிடுச்சு, என்ன நம்ம கருப்பாக இருக்குமே யார் எதுவும் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல சுண்ணாம்பு அடித்த மாதிரி போடு புட்டாமாவு எடுத்து டப்பு 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 டப்புன்னு கண்ணாடியில் இப்படி 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 அடிச்சுப்பாங்க, அது கொஞ்சம் தூரம் வேறு வந்தோன்னு எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கையிலேயே தூக்கிட்டு போயிடுறாங்க பார்த்துட்டீங்களா, என்னது மேக்கப் செட் கையிலேயே தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் எங்கே பார்த்தாலும் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நமக்கு எதுக்குமா இதெல்லாம், நம்ம 5 வேளை தொழுகிறவங்க இல்லையா, 5 வேளை தொழுகிறோம், நம்ம ஒளி செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம், ஒளி செஞ்சாலே முகம் அல்லாஹ்வுடைய ஒளியால் அதாவது ஒளியாக இருக்கும், நமக்கு பவுடர்லாம் தேவை கிடையாது, நமக்கு இந்த பவுடரு மேக்கப்பு இந்த டப்பா சட்டி இப்படி குலைக்கிறது தடவுறது பெயிண்ட் அடிக்கிற வேலை பட்டி பார்க்குற வேலையெல்லாம் நமக்கு நமக்கு ஒளி செஞ்சால் போதும், முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவாத்து சொல்லி முகத்தில் தடவிக்கிட்டால் போதும், அவ்வளோதான், முகம் ஒளியாக இருக்கும். சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய விருந்து, என்ன சொல்கிறாங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்து, அல்லாஹ்வுடைய விருந்திலிருந்து நீங்கள் எவ்வளவு முடியுமோ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், புரியுதா, அல்லாஹ்வுடைய விருந்திலிருந்து எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டுங்கன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்ப குர்ஆன்ல எவ்வளவு முடியுமோ மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹாதல் குர்ஆன ஹுவ ஹப்லுல்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கயிறு, இந்த கை ஒரு முனை அல்லாஹ் பூமியில இறக்கியிருக்கான், இந்த கயிறுடைய இன்னொரு முனை யார்கிட்ட இருக்கு, அல்லாஹ்விடத்துல இருக்கு, இதை பிடிச்சிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய பிடியில அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துடுறோம், ஹுவ நூருல் மதி முபீன், இந்த குர்ஆன் தான் மிக வெளிச்சமான தெளிவான அல்லாஹ்வுடைய ஒளி, நமக்கு பலன் தரக்கூடிய உடல் நிவாரணி மருந்து, குர்ஆன் என்ன மருந்து, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபான் சொன்னாங்க, ஜம்ஜம் தண்ணி ஷிஃபான் சொன்னாங்க, எனக்கு என்ன நோய் ஏற்பட்டாலும் சரி ஜம்ஜம் தண்ணியையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும், நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை போதி ஜம்ஜம் தண்ணியை குடிச்சிருவேன், எனக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எவ்வளவு காய்ச்சல் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ் எனக்கு குணமாக்கிட்டான்னு சொல்லி நம்பிக்கை, என்ன வேணும் குர்ஆன் மேல நம்பிக்கை, வநஜாத்து மனித்தபஹு வஇஸ்மத்து மன் தமஸ்ஸக பிஹி, யார் இந்த குர்ஆனை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஈடேற்றம் பாதுகாப்பு, புரியுதா, யார் இந்த குர்ஆனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார்களோ அவர்களுக்கு இது சேஃப்டி, இதான் அந்த உறுதி பாதுகாப்பு, கோட்டைக்குள்ளார வந்துடுற மாதிரி, இந்த இந்த குர்ஆன் எப்போதுமே கோணலாவாதுங்க, இந்த குர்ஆனுடைய பாதை இருக்குதே எப்போதும் நேரான பாதையாக இருக்கும், இதனுடைய ஆச்சரியங்கள் முடிந்து விடாது, எவ்வளவுதான் நீங்க காலங்காலத்துக்கு ஓதிக்கிட்டே இருந்தாலும் இது பழசாகாது குர்ஆன்மா. இப்ப நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்ல, எத்தனை 1000 தடவை ஓதி இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஓதுறமா இல்லையா? சுபுகுல ரெண்டு தடவை, சுபுடைய சுண்ணத்துல ரெண்டு தடவை, லோஹருடைய முன் சுண்ணத்துல நாலு தடவை, அப்புறம் லோஹர்ல நாலு தடவை, அப்புறம் லோஹருடைய பின் சுண்ணத்துல ரெண்டு தடவை, அப்புறம் அசர்ல முன்னாடி நாலு தடவை, அசர் தொழுகையில நாலு தடவை, அப்புறம் மகரிப் தொழுகையில மூணு தடவை, மகரிப் தொழுதோன ரெண்டு தடவை, அப்புறம் இஷா தொழுகையில நாலு தடவை, இஷாக்கு பின்னாடி எத்தனை தடவை ஓதுறோம்? என்றைக்காவது ஒரு தடவை குரான் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது ஒரு ரக்காத்துல இருந்து எந்திரிச்சு ஓதுறீங்கல்ல, இப்பத்தான ஓதணுங்கிற மாதிரி யோசனை வருதா நமக்கு? ஒரு ஒரு தடவை ஓதும் போது எப்படித்தான் இருக்கு நமக்கு? புதுசா ஓதுற மாதிரி தான் இருக்கு. இந்த குரான் எப்போதும் பழசே ஆகாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். புரிஞ்சுங்களாமா? சரி, இப்ப அடுத்து இவ்வளவு பெரிய பாக்கியம், பாக்கியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பக்கத்து விட்டு போகணும்னு நினைச்சுக்காதீங்க. பாக்கியம்னா, பாக்கியம்னா என்ன? லக். இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட், புரியுதா? அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி இருக்கணும், புரியுதா? எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அதை பற்றி இமாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். சரி, இன்னொரு ஹதீஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். முஆத் அல் ஜுஹனி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்வார்களோ, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்வார்களோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சும்மா குர்ஆன் ஓதுனா மட்டும் போதுமா, மனப்பாடம் செஞ்சா மட்டும் போதுமா? இல்லை, என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணும், மனப்பாடம் செய்யணும், அதில் உள்ள ஏவல் விளக்கல்கள் படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏவல் விளக்கல்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து செயல்படுத்தணும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அப்ப மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி அல்பஸ வாலிதைஹி தாஜன் யௌமல் கியாமா. இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்காக உங்களை அனுப்புனாங்க பாருங்க உங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில ஒரு கிரீடத்தை, கிரவுன் கீழத்தை அல்லாஹ் அனுபவிப்பான். சூரியன் உங்க வீட்டுக்குள்ளார வந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்கும்? சூரியன், வானத்தில் இருக்கிற சூரியன் வீட்டுக்குள்ளார வந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்கும்? அதை விட பிரகாசமாக இருக்கும் மறுமையில அந்த கிரீடம். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, நீங்க குர்ஆன ஓத வந்திருக்கும் பொழுது, மனப்பாடம் செய்ய வந்திருக்கும் பொழுது, இதனால யாருக்கும் கண்ணியம் இருக்கு? உங்கள் பெற்றோருக்கும், உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அந்த கண்ணியம் இருக்கு. அந்த பேரண்ட்ஸுக்கே அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான கிரீடம் கொடுப்பான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரீடம் கிடைக்கும் பாருங்க. புரியுதா? இப்ப கவனிங்க, இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆனின்படி வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளணும். என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும், கண்ணியம் இருக்கணும், அமைதி இருக்கணும், வீண் பேச்சில் அவர்கள் ஈடுபடக்கூடாது, விளையாட்டு பிள்ளையா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப குர்ஆன் என்ற பெரிய அமானிதத்தை நீங்க சுமந்துட்டீங்க, புரியுதுங்களா? அப்ப நீங்க ரொம்ப பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள், புரியுதா? அப்ப ரொம்பவும் கண்ணியமாக நடந்து கொள்ளணும். இந்த குர்ஆன் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு மற்ற விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி நீங்க இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ரொம்ப கண்ணியமா பொறுப்பா நீங்க நடக்கணும். அது சம்பந்தமா நம்முடைய இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப குறிப்பா இது வந்து நம்ம குர்ஆன் மனப்பாடம் செய்யக்கூடிய நம்முடைய மாணவிகள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ரெண்டு விஷயங்களை நான் இப்ப உங்களுக்கு இமாமுடைய அந்த நூலிலிருந்து சொல்லுவேன். எப்படி நீங்க குர்ஆன் மனப்பாடம் பண்ணணும், ஒழுக்கமா, அதையும் சொல்லுவேன். குர்ஆன் மனப்பாடம் பண்ணதற்கு பிறகு எப்படி நீங்க நடந்துக்கணும், அதையும் நம்ம சொல்லுவோம். சரியா? கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. இப்ப நீங்க குர்ஆன கையில எடுத்து உட்காரும் பொழுது, நீங்க தனியா உட்காந்து மனப்பாடம் செஞ்சாலோ அல்லது உங்களுடைய ஆசிரியை உஸ்தாதாவுக்கு முன்னாடி உட்காந்து மனப்பாடம் செஞ்சாலோ, இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர் முன்னாடி உட்காரும் பொழுது ரொம்ப ஒழுக்கமா உட்காரணும். வயதவாதா ஃபி ஜுலூஸிஹி, ரொம்ப பணிவா உட்காரணும். அப்படின்னா என்ன, சாஞ்சி உட்காரக்கூடாது, கால் நீட்டிக்கிட்டு உட்காரக்கூடாது. இந்த சம்மணம் கொட்டி உட்காருவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு காலையும் இப்படி பரப்பிக்கிட்டு அந்த மாதிரி உட்காரக்கூடாது. தொழுகையில் அத்தகையாத்தில் எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி உட்காரணும், அல்லது ஒரு காலை படுக்க வச்சு இன்னொரு காலை குத்த வச்சு அந்த மாதிரி உட்காரணும். பணிவான இருக்கை என்றால் அதான் பணிவான இருக்கு, புரியுதா? சம்மணம் கொட்டி உட்கார்றது, காலை நீட்டிக்கிட்டு உட்கார்றது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. குரான் மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் முதல்ல உட்காரக்கூடிய ஒழுக்கத்தை படிச்சுக்கணும். மனப்பாடம் செய்யும்போது எப்படி உட்காரணும், சாஞ்சிக்கிட்டு ஓதுறது, படுத்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணுறது இல்லை, புரியுதா? அதெல்லாம் ஒழுக்கத்துக்கு மாற்றமானது பாருங்க. சரி, இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஃபயின் அலைஹி இஹ்தமலஹு, சில நேரத்தில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, கொஞ்சம் கோபமாக சொல்லுவாங்க உங்கள் உஸ்தாதா, கோச்சிக்கலாமா? மனசுலயே இந்த உஸ்தாதா எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் என்னை திட்டிக்கிட்டே இருப்பா, அப்படி செய்யலாமா? சடைஞ்சிக்க கூடாது, புரியுதுல, கோச்சுக்க கூடாது. வயின் ஜபரஹு இஹ்தமலஹு, அதட்டுனாலும் உங்க உஸ்தாதா உங்களை, உங்க உஸ்தாதா உங்கள்ட கோபமா பேசுறாங்கன்னு வச்சுக்க, இந்த மாதிரி என்ன பேசி, இப்ப நீங்க வந்து சரியா பாடம் சொல்ல மாட்டேங்கிற, என்ன நீங்க சரியா படிக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அதுக்கு? ஆமா, அப்படித்தான் படிப்பேன், என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்லுவீங்க, என்ன செய்யணும்? இல்லைன்னா மனசுக்குள்ளாரியே, ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தெரியும், நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது எப்படி பண்ணிங்களா, இப்படி தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, அப்படியா சொல்கிறது? மனசில் கூட அப்படி வரக்கூடாது பேச்சு, புரியுதா? பொறுமையாக இருக்கணும். அதே போல் மதிக்கணும், யாரை மதிக்கணும், உஸ்தாதா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியையை ரொம்ப மதிக்கணும், கண்ணியமாக அவங்கள பார்க்கணும். அவங்கள அவங்கள பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும், ரொம்ப மரியாதையா, ரொம்ப வெட்கத்தோட, ரொம்ப கண்ணியமா பார்க்கணும். அதே போல இமாம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு மூணு ஆயத்து சொன்ன பாருங்க, அவங்க சொல்றாங்க அஞ்சஞ்சு ஆயத்தான் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு ஓதி காட்டட்டும், அஞ்சஞ்சு ஆயத்து. அதே போல இப்ப உஸ்தாதா சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க அஞ்சு ஆயத்து மனப்பாடம் பண்ணுங்க, பத்து ஆயத்து மனப்பாடம் பண்ணுங்கன்னா, சரி உஸ்தாதா நான் பத்து ஆயத்து மனப்பாடம் பண்ணிட்டு வரேன், அஞ்சு ஆயத்து மனப்பாடம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடணும், என்ன செய்யக்கூடாது, எனக்கு இன்னும் நிறைய பாடம் கொடுங்க, நான் இன்னும் நிறைய மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணக்கூடாது. உஸ்தாதா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு அந்த அளவோடு நிறுத்திக்கணும். இப்போ நாங்கள் ஓதும்போது ஒரு பையன் இருந்தான், இக்னி கொண்டு தான் இருந்தான், இந்த டேபிள் சைஸ் தான் இருப்பான். ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போதே கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அவனை ஹிப்ஸில். அவனுக்கு ஞாபக சக்தியாக மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், அவ்வளவு ஞாபக சக்தி, விளையாண்டுக்கிட்டே இருப்பான், எப்படித்தான் மனப்பாடம் பண்ணுறான்னு தெரியாது. உஸ்தாதிட்ட வந்து பாடம் கொடுப்பான், பாடம் கொடுத்தா ஓதிக்கிட்டே இருப்பான், ஒரு தப்பு வராது, நாங்கள்லாம் கேட்போம், ஓதிக்கிட்டே இருப்பான், ஒரு பக்கம் போயிடும், ரெண்டு பக்கம் போயிடும், மூணு பக்கம் போயிடும், நாலு பக்கம் போயிடும், அஞ்சு பக்கம் வந்துடும். உஸ்தாது சொல்லுவாங்க, குரானை மடித்து கொடுத்துட்டு போதும் போதும், நாளைக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு சண்டை வளர்ப்பான். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன பாடம் கேட்க மாட்டேங்கிற சின்ன பையன், புரியுதா? அல்லாஹ்வுத்தால அவனுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி, ஒரு வருஷத்துல குரான் மனப்பாடம் பண்ணிட்டான். எப்படி மனப்பாடம் பண்ணானா, அல்லாஹ்வுத்தால அவனுக்கு கொடுத்த ஞாபக சக்தியை பாருங்க, குரானை தலையில ஓதுவான், எந்த சூராவை கொடுத்தாலும் சரி தலையில சொல்லுவான், அப்படி ஞாபக சக்தி. சின்ன வயசு கொண்டுதான் இருப்பான், நான் படிக்கும் போதே என் முட்டுக்கால சைஸ் கூட இருக்க மாட்டான், அவ்வளவு ஞாபக சக்தி. எந்த சூராவை நீங்க எடுத்து கொடுத்தாலும், சூரா ரஹ்மான் எவ்வளோ கஷ்டம், சூரா ரஹ்மான தலகில ஓதி முடிச்சிருவான், தலகில. தலகிலன்னா எப்படி தெரியுமா, உதாரணமா கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் மாலிகி யௌமித்தீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி எப்படி, புரியுதா இல்லையா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், என்னது அப்புறம், லம் எலித் வலம் யூலத் அல்லாஹு சமத் குல்லு அல்லாஹு அஹத், இந்த மாதிரி ஓதிடுவாமா. எந்த ஆயத்தை குரானில் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி என்ன ஆயத்து, அதுக்கு முன்னாடி என்ன, அதுக்கு முன்னாடி என்னன்னு ஓதுவான். அவ்வளவு மனப்பாடம், மாஷா அல்லாஹ். எத்தனை வருஷத்தில் மனப்பாடம் பண்ணா, ஒரு வருஷத்தில் மனப்பாடம் பண்ணா, சுப்ஹான் அல்லாஹ். என்னம்மா, அதுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவன் ஹிப்ஸ் ஓதிக்கிட்டு இருந்தான், எனக்கு அவனுக்கும் 9 வருஷம் வித்தியாசம். நான் அதுக்கப்புறம் வடநாடு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவனோட இன்னொரு பையன் படித்தான், அத்தீக்குன்னு, நம்ம புருஷவாக்கம் நிஜாமுதீன் மண்பையுடைய மகனார் அத்தீக்குர் ரஹ்மான். அந்த பையனும் அப்படி தான் மனப்பாடம் பண்ணார். அந்த பையனும் பார்த்தேன் இருக்கார். அவர் என்னோட தேவபந்தில் ஒருத்தர் படித்தார். நான் குரான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஓதிக்கிட்டே தான் மனப்பாடம் பண்ணேன், நான் தனியாக மனப்பாடம் பண்ணலை. மதரசால அரபி சுப்ரா பாடம் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் 5 வருஷமா அல்லது 6 வருஷத்திலேயே ஓதி மனப்பாடம் பண்ணேன். என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர், நான் குரான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், மனப்பாடம் பண்ண ஆரம்பித்து முடிக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சார், அவர் ஒரு உஸ்தாதிட்ட போய் குரான் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு 27 வயசு, 6 மாதத்தில் மனப்பாடம் பண்ணிட்டார். எத்தனை மாசத்தில்? 6 மாசத்தில் குரான மனப்பாடம் பண்ற. சுப்ஹானல்லாஹ். மனசுல உறுதி வேணும். என்ன வேணும்? உறுதி வேணும், ஈடுபாடு வேணும். நீங்க குரான் ஓதும் போது குரானை தவிர எதையுமே நினைக்க கூடாது, எந்த விளையாட்டும் இருக்க கூடாது. டிவி பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது, அதை கேட்கறது, இதை அல்லாஹ்வுடைய கலாம மனப்பாடம் பண்ணி என்னுடைய மனசுல உறுதிப்படுத்தாத வரைக்கும் நான் எந்த வேலையிலும் இறங்க மாட்டேன். ஒரே கொள்கை தான், ஒரே டார்கெட், குரான் மனப்பாடம் 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 மனப்பாடம். நாங்கள் படித்த மர்சாலெல்லாம் ஹிஃப்ஸ் பாடம் எப்படி திரும்ப கேட்பாங்க? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒருத்தர்கிட்ட எக்ஸாம் வைக்கிறதுக்கு 1 நாள் ஆகிடும். 8 மணி நேரம் ஒரு ஹாஃபீஸ்ட்டு எக்ஸாம் பண்ணுவாங்க. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். 4 உஸ்தாதுகள் உட்காந்துருவாங்க, உட்காந்துட்டு ஓதுங்கம்பாங்க. எங்கேயாச்சும் மொத்த குரான்லேருந்து ஒரு ஆயத்தை சொல்லுவாங்க. ஓதிக்கிட்டே போகணும். ஓதிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு உஸ்தாது ஒரு ஆயத்தை சொல்லி இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்பார், அதை சொல்லணும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு உஸ்தாது இதை ஓதுங்கம்பார். 1/2 ஜூஸ், 2 ஜூஸ், 3 ஜூஸ்லாம் அந்த சிட்டிங்லேயே கேட்பாங்க. 1 நாள் 8 மணி நேரம், 9 மணி நேரம் ஆகும் பாடம் கேட்கறது. அந்த மாதிரி பாடத்தை கொடுத்து மனப்பாடம் பண்ணதுக்கு பிறகுதான் இவர் குரானை மனப்பாடம் செய்து விட்டார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்போ பொதுவாக எப்படி செய்கிறாங்க, இந்த பக்கம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவார், பழைய பாடத்தை திருப்பி பார்க்கவே மாட்டாங்க. குரான் மனப்பாடம் பண்ணி முடிக்கும் பொழுது ஏற்கனவே மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துருப்பார். நடக்குதா இல்லையா? அப்படி கிடையாது. நீங்கள் உஸ்தாதாக்கள் என்ன செய்யணும், புதுப்பாடம், புரியுதா? நீங்கள் அரை பக்கம் ஒரு பக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த புதுப்பாடம் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள 1 நாள் பாடத்தை சேர்த்து கேட்கணும், புரியுதா? அடுத்தது ஃபஸ்ட்டு சிட்டிங்கில், இப்போ ஒருத்தர் பாட சொல்ல வராங்கன்னு வச்சுங்களேன், பாட சொல்ல வரும் பொழுது உதாரணத்துக்கு 25வது பக்கம் அவர் பாடம் கொடுக்க போகிறாருன்னா 24வது பக்கத்தோடு சேர்த்து பாடம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த சிட்டிங்கில் அன்னைக்கு சாயந்தரமே அவர் ஃபஸ்ட்டு பக்கத்திலிருந்து இப்போ மனப்பாடம் செஞ்சு முடித்த வரைக்கும் அவர் பாடம் கொடுத்துடணும். அதாவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு புது பாடத்தை கேட்குற அன்னைக்கும் பழைய பாடத்திலும் பழைய 1 ஜூஸு குறைஞ்சது இருந்துச்சுன்னு சொன்னால், 1 ஜூஸு இருந்துச்சுன்னு சொன்னால் பழைய பாடத்தையும் சேர்த்து அன்னைக்கே கேட்டுடணும். இப்போ 2வது ஜூஸு, 3வது ஜூஸு, 4வது ஜூஸுன்னு கூடிக்கிட்டே போது பாருங்கள். அப்படி கூடிக்கிட்டு போகும் பொழுது நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு மாணவி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதுக்கு முன்னாடி 5 ஜூஸு மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை ஜூஸு? 5 ஜூஸு ஏற்கனவே மனப்பாடம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ 6வது ஜூஸு அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் பாடம் சொல்கிறாங்க அல்லது 2 பக்கம் பாடம் சொல்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தையும் சேர்த்து கேட்கணும், புரியுதா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, நோட் போட்டு இந்த 5 ஜூஸு இருக்கு பாருங்க, இந்த 5 ஜூஸுவில் அந்த மாணவியினுடைய ஞாபக சக்திக்கும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நேரத்துக்கு ஏற்ப குறைஞ்சது 1.5 ஜூஸு அலிஃப் லாம் மீம்லேருந்து மனப்பாடமாக அவங்கள்ட்ட கேட்கணும், புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1.5 ஜூஸு குறைஞ்சது 1 நாளைக்கு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 ஜூஸு எத்தனை நாளில் முடியும்? 3 நாளில் முடியுமா குறைஞ்சது? சரியா? அப்ப இந்த பக்கம் புதுப்பாடம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவாங்க, இந்த பக்கம் பழைய பாடமும் அப்படியே பசுமையா இருக்கும். இந்த பக்கம் கூட கூட இப்ப உதாரணத்துக்கு அவர் ஆறுக்கு மேல போயிட்டார்னு வச்சுங்க, இப்ப அந்த ஒரு ஜுசு அல்லது ஒன்றரை ஜுசுங்கிறத ரெண்டு ஜுசு ஆக்கிரணும். அப்ப காலையில மனப்பாடம் பண்ணி புது பாடத்தை சொல்லுவாரு, ஈவினிங் சிட்டிங்ல பழைய பாடத்தை ஒப்பிப்பார். புதுப்பாடம் சுபுஹுக்கு பிறகு அல்லது மகரிபுக்கு பிறகு, பழைய பாடங்களை இதற்கு இடைப்பட்ட இந்த நேரத்தில் கண்டிப்பாக உஸ்தாதிட்ட கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சீனியர் மாணவர் இருக்காங்க பாருங்க, ஏற்கனவே குரான் ஒரு 20-25 ஜூ மனப்பாடம் பண்ணி நல்ல தவுர் பண்ணி பக்காவாக இருக்காங்கல்ல, அந்த மாணவர்கள்ட்டையாவது மாணவிகள்ட்டையாவது இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக பாடம் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காம நீங்கள் வெறும் புது பாடத்தை மட்டும் மனப்பாடம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, பழைய பாடத்தை நீங்க கேட்கல அல்லது கேட்க வைக்கலன்னு சொன்னா பழைய பாடங்கள் நீங்க போக போக மறந்துகிட்டே போகும். அப்புறம் திரும்ப அவங்க எடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு அப்படியே புதுசா தெரியும். வெளி உலகத்துக்கு வேணா இந்த மதரசால இந்த பிள்ளைங்க வந்து ஃபுல் குரான் மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருமையா சொல்லலாம், ஆனா அவங்கள்ட்ட போய் குரான்ல ஒரு ஆயத்தை சொல்லி எங்கன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஒரு 10 ஆயத்தை ஓதுங்கன்னா ஓத தெரியுமா? ஓத தெரியாது. அந்த தப்பு செய்யக்கூடாது. உஸ்தாத் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கடினமா நடந்து கொண்டாலும் கொஞ்சம் எதுவும் அதட்டி பேசினாலும் அதற்காக இந்த தமிழ்ல சொல்வாங்கல்ல மூஞ்சு முகரைய காட்டுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தன்னுடைய ஆசிரியர்களிடத்துல மாணவிகள் நடந்து கொள்ளக்கூடாது.